கடவுளை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு வர இந்த பாடத்துல கடந்த வாரம் ஒரு பாடத்தை படிச்சோம். பொதுவாகவே மனுஷர்களுக்கு பிடிக்காத கடவுளுடைய குணாதிசயங்கள். கடந்த வாரம் படிச்சது உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன குணாதிசயம் படிச்சோம்? அவர் நீதி உள்ளவர். கொஞ்சம் பேருக்காவது ஞாபகம் இருக்கு? இஸ் அ ஜஸ்ட் காட். அவர் நீதியிலிருந்து மாறவே மாறாத கர்த்தர். அவருடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்து அவருடைய நீதியை அவர் திருப்தி செஞ்சாரே தவிர பாவத்தை அட்ஜஸ்ட் பண்றவரே அல்ல அப்படின்ற நீதி உள்ள கடவுளை பத்தி படிச்சோம். இந்த நாள்ல அவருடைய இன்னொரு குணாதிசயம், இது அதை விட இது ரொம்ப பிடிக்காது ஜனங்களுக்கு. இந்த குணாதிசயத்துக்கு என்ன பேருனா இங்கிலீஷ்ல த வ்ராத் ஆஃப் காட், தேவனுடைய உக்கிர கோபாக்கினை. நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப கோபமானவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப கோபம் அவருக்கு வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கோபமானவர். ரேரா தான் இதை படிக்கிறது, இந்த குணாதிசயங்கள். அதனால இந்த குணாதிசயங்கள்லாம் படிக்காததுனால என்ன ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது தெரியுங்களா? கடவுள் அன்பானவர், அன்பானவர் தான் இல்லைன்னு அதுவும் படிக்க போறோம். நம்ம வரப்போற வாரங்கள் எல்லாம் அன்பானவர், இரக்கமானவர், அதெல்லாம் இருக்க ஒரு குணாதிசயம். ஆனா இதுவும் இருக்க ஒரு குணாதிசயம். முதல்ல இந்த குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் எவ்வளவு அன்பானவர்னே நமக்கு புரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்காததுனால தான் சுவிசேஷமே ஜனங்களுக்கு சரியா தெரியறது இல்ல தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷமே, அதோட மகத்துவமே அவருடைய இந்த குணாசயங்கள்லாம் புரியாததுனால மக்களுக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் அவரு, அவருடைய கோபம், அவர் ஒரு கோபம் உள்ள தேவன், த வ்ராத் ஆஃப் காட். உங்களுக்கு ஒரு ஒரு நியூஸ் சொல்லணும்னா பைபிள்ல நீங்க கன்கார்டன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு எவ்வளவு வசனங்கள்ல போட்டிருக்கு, அவருடைய கோபம் எவ்வளவு வசனங்கள்ல போட்டிருக்குன்னா அவருடைய அன்பு போட்டிருக்கிறத விட டபுளா அவருடைய கோபம் தான் பைபிள்ல நிறைய இருக்கு. பைபிள்ல வெளிப்படுத்துறது நமக்கு என்ன எப்பேற்பட்ட கடவுள்னா அவருடைய அன்பை விட கோபம் ரொம்ப வெளிப்படுத்துற ஒரு வசனங்கள் அதிகமா இருக்கிறது. நம்ம சில வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புக்கு, சங்கீதம் 97 வசனத்தை படிக்கலாம். சாம் 90:7. நாங்கள் உம்முடைய கோபத்தினால் அழிந்து உம்முடைய உக்கிரத்தினால் அழிந்து போகிறோம் அப்படின்னு. அதே அதே அதிகாரம் 11 வசனத்தை படிங்க.
உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்?
உம்முடைய கோபத்தின் வல்லமையும் உம்முடைய உக்கிரத்தின் வல்லமையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்னு ஒரு எரேமியா 7:20 வசனத்தை படிப்போம்.
ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும்
கோபம் ஊற்றப்படும் அப்படின்னு ரெண்டு வசனங்கள் தான் எடுத்து காமிச்சேன். நான் இன்னைக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வசனங்களே எடுத்து காமிக்கணும். அவ்வளவு வசனங்கள் இருக்கு. ஐசாயால இருக்கு, எசேக்கியல இருக்கு, சங்கீதங்கள்ல இருக்கு, எல்லாம் ஓசியா ஆமோஸ் எல்லாத்துலயும் அவருடைய கோபத்தை பத்தி போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கடவுள் ரொம்ப அன்பான கடவுள் அப்படின்னு உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாடுல ரெண்டு வசனம் பார்ப்போம். யோவான் 3 அதுலதான் ரொம்ப ஃபேமஸ் வேர்ஸ் ஒன்று வரும். உங்களுக்கு தெரியுங்களா? யோவான் 3 யாருமே தெரியாதவங்க இருக்கக்கூடாது அந்த வசனத்தை. தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனை ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவர் கொடுத்தாரு. அவருடைய அன்பை பத்தி பேசுற ஒரு அதிகாரம். அதே அதிகாரத்துல கடைசியில இன்னொரு பக்கம் என்ன பாக்குறோம்? 36
குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான்.
குமாரனை விசுவாசிக்காதவன் மேல என்ன இருக்கும்? கடவுளுடைய உக்கிர கோபாக்கினா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கோம், அவன் மேல நின்னுகிட்டு இருக்கோம். கடவுளுடைய கோபத்தை பத்தி காட்டுற வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். இன்னொரு நிருபத்துல ஒரு வசனம், எபேசியர் 5:5 நம்ம பார்ப்போம். 5:6 எபேசியர் 5 Ephesians 5.
விபசாரக்காரனாவது அசுத்தமாவது விக்கிரகாராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
தேவ கோபாக்கினை வரப்போகிறது, அது வருவதனால் நான் சபையில இருக்கனே, நான் கிறிஸ்தவனா இருக்கனே, நான் கொஞ்சம் அப்படி பாவம் செஞ்சுக்கலாம் அப்படி இருந்துக்கலான்னு யாருமே உங்களை ஏமாத்திடாத படிக்கு, வீண் வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்திடாத படிக்கு ஜாக்கிரதையா இருந்த தேவ கோபாக்கினை வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ரோமர் 1 இருக்கு, தெசலோனிக்கர்ல இருக்கு, எல்லா நிருபங்களும் எடுத்துக்கலாம். கடவுளுடைய கோபாக்கினை இதெல்லாம் இந்த வசனங்களை பார்க்க உங்களை சொல்றேன். நிறைய வசனங்கள் இருக்குது இல்லன்னு இல்லை, ஆனா அதை பத்தி நம்ம ரெகுலரா எங்கேயாவது கேட்கிறோமா? அதை கேட்கறது இல்ல. கேட்காதனால இன்னைக்கு நம்ம ஏன் இதை பத்தி படிக்க போறோம்னா, இந்த மாதிரி சிந்திக்கிறது, இந்த மாதிரி யோசிக்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியுங்களா? அவருடைய சுவிசேஷம் எவ்வளவு மகத்தான சுவிசேஷம்ன்ற எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும், முதலாவது. ரெண்டாவது, பாவத்தை வெறுக்கிறதுக்கு நமக்கு செய்யும் சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி பாடங்கள், இது கஷ்டமான பாடங்கள், நான் சொல்றதே எனக்கு ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? அது நீங்க கேட்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப பாரம் ஏற்பட்டுச்சு எனக்கு. அப்படி பண்ணும்போது இதை நான் சொல்லும் போது இதுதான் இந்த நல்ல காரியங்களுக்காக தான் சொல்றோம். ஏன்னா சுவிசேஷம் எவ்வளவு மகத்துவமான சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிருக்காருன்றத உணர்ந்துக்கிறதுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியம். சரி, கடவுளுடைய கோபாக்கினை அப்படின்னு நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச கோபத்தை நம்ம ஒப்பிட முடியாது. அவருடைய கோபம்னு சொன்னாவே பெரிய விஷயம் இல்லைங்களா? கோபம் சொல்றதே பெரிய விஷயம். அவருடைய உக்கிர கோபம் அப்படின்றது வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. த வ்ராத் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் போது இது ஒரு நம்ம நினைக்கிற உலகத்துல பாக்குற கோபம் மாதிரி இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச கோபம்லாம் என்ன, அவருக்கு உக்கிர கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவர் சேர தூக்கி போடுவாரு, அதை போட்டு உடைப்பாரு, இதை போட்டு உடைப்பார், சாப்பாடை தூக்கி மூஞ்சில போடுவாரு, அவருக்கு உக்கிர கோபம் வந்துச்சு, அதுதான் நமக்கு தெரிஞ்ச கோபம். ஆனா கடவுளுடைய கோபம் தெய்வீகமான கோபம், அது வந்து மனுஷருங்க கோபம் மாதிரி அல்ல, புரிஞ்சுக்கணும் நீங்க. அது ஒரு நீதி உள்ள கோபம், அது வந்து அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து வருகிற ஒரு கோபமா இருக்கிறது. அது ஒரு கண்ட்ரோல் இல்லாம கண்ணா பின்னு செய்யற ஒரு கோபம் அல்ல, அது ஒரு பரிபூர்ணமான கோபம். நம்ம எல்லாரும் பாவத்தில் ஈடுபட்டதுனால பாவ இருதயத்திலிருந்து வருகிற மனுஷனுடைய காரியம் எல்லாம் பாவம் தான். அவங்க கிட்ட இருந்து வருகிற கோபமும் பாவ இருதயத்திலிருந்து தான் வருது. அதனால நம்ம கோபத்துக்கு அவர் கோபத்தை ஒப்பிடக்கூடாது. கோபம், கடவுளுடைய கோபம் எப்படி இருக்கும், ஓ மனுஷனுடைய கோபம் மாதிரி இருக்குமான்னு நம்ம சொல்லவே முடியாது, புரியுதுங்களா? அவருடைய கோபம் எப்படி இருக்கும்னு பைபிளை பார்த்தா நம்ம கத்துக்க முடியும். அதை பார்க்கும்போது அது ஒரு தெய்வீகமான கோபம் நம்ம பார்க்கிறோம். அவர் எதுக்கு கோபப்படணும், என்னத்துக்கு அவர் கோபம் வருது அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல கோபப்படுறது ஒரே ஒரு காரியத்தினாலதான். என்னன்னு சொல்ல முடியுங்களா? அவர் கோபம் மூட்டுறது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு காரியம், அதான் பாவம்னு பேர். அதுக்கு அவர் கோபம், நம்மளுடைய கோபம் எல்லாம் பாவத்தினால வருது, பாவம் இதனால. ஆனா அவருடைய கோபம் வருது, அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவர் கோபம் வருது. பரிசுத்த கோபம் அது, புரியுதுங்களா? அவர் ஒரு பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் பரிசுத்தம் வந்து, அவர் பரிசுத்தம்னு சொல்ல முடியாது, அவருக்கு பாவத்தை பார்த்தா கோபம் வரலண்ணா இல்லைங்களா? எனக்கு ஒன்னு, ரொம்ப ஒரு பரிசுத்தரா இருக்கிறாரு அவரு அப்படின்னா பாவத்தை பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னா என்ன பரிசுத்தர் அவரு இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு பாவத்தின் மேல கோபம் வெளிப்படுத்துறாரோ நமக்கு அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு பரிசுத்தர்னு காமிக்கிறார், புரியுதுங்களா? இது அவர் கோபாக்கினையின் வெளிப்பாடு பாவத்தின் மேல நமக்கு என்ன காமிக்குதுன்னா அவர் எவ்வளவு பரிசுத்தர்னு நமக்கு காமிக்குது. அதனாலதான் அவருடைய கோபம் பரிசுத்த கோபம். அவருடைய கோபத்தை பைபிள்ல படிக்கும் போது நம்மளால நம்பவே முடியறது இல்லைங்க. நான் ஒரு சில வசனங்கள் எடுத்து உங்களுக்கு காமிக்க போறேன், நம்பவே முடியறதில்ல. நம்மளெல்லாம் நடுங்க வைக்கிற அளவுக்கு கோபம் அவருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவா நம்ம கேட்கறது, பொதுவா மனுஷங்க கேட்கறது, ஏன் அவர் கோபப்படுறாரு? யோசிச்சு பார்த்தா நம்ம தான் அவர் மேல கோபப்படணும். யார் அவரு சிருஷ்டி பண்ண சொன்னது, யார் அவருக்கு இவ்வளவு வியாதியை கொடுக்க சொன்னது? நாங்களா கேட்டோம் எங்களை சிருஷ்டியோன்னு, நாங்களா கேட்டோம் எங்களுக்கு அந்த மரத்தை அங்க வெயி, நாங்க போய் அதை சாப்பிடாத, நாங்களா அந்த மரத்தை வைக்க சொன்னோம். அவரு வைக்கிறத வச்சுட்டாரு, அவரு ஆணும் பெண்ணும் சிருஷ்டித்தாரு, அப்புறம் வியாதியெல்லாம் வந்துச்சு, நாங்க தான் அவர் மேல கோபமா இருக்கணும்னு மனுஷருங்க பொதுவா நினைக்கிறது இல்லைங்களா? எனக்கு தான் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவரு ஏன் கோபம் வருது, அவருக்கு ஏன் கோபம் வருதுன்னா மனுஷங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதே ஆகுறது, நமக்கும் புரியறதுக்கு ஆகுறது இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா, கடவுள் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காருன்னா என்னது கோபம்? யாராவது உங்க மேல கோபமா இருக்காருன்னா நீங்க என்ன கேட்பீங்க, என்னத்துக்கு அனாவசியமா கோபப்படுறீங்க அப்படின்னா, அப்படிதான் நம்ம கேட்கறது. இதை பார்க்கும்போது ஏன் கடவுளுடைய கோபம் நமக்கு புரியறது இல்ல? ரொம்ப பயங்கரமா பைபிள்ல போட்டிருக்குன்னு எடுத்து காமிக்க போறேன். ஏன் கடவுளுடைய கோபம் நமக்கு புரியறது இல்லைன்னா, நம்ம வந்து பாவத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியறதே இல்லை. பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லைங்க. பாவத்தை சீரியஸா எடுத்துக்காததுனால கடவுளுடைய கோபத்தை பத்தி சீரியஸ்னஸே நமக்கு இல்லை. பாவத்தின் ஒரு வஞ்சனை என்ன தெரியுமா? முதல்ல பாவம் நமக்கு என்ன தெரியுமா செய்யும்? பாவத்தின் the deceitfulness of sin போட்டிருக்கு பைபிள்ல. பாவத்தினுடைய ஒரு வஞ்சனை என்ன பண்ணுமா? முதல்ல நமக்கு பாவம் என்ன சொல்லி தருமா? நீ செய்யற தப்பு அவ்வளோ பெரிய தப்பு இல்ல, அதானே செய்யறது பாவம், அவ்வளோ பெரிய தப்பு இல்ல. முதல்ல நம்மளை குருடாக்குறது என்ன செய்யும்? பாவம், பாவத்தின் வஞ்சனை. நம்மளுடைய தப்பு அவ்வளோ பெரிய தப்பு இல்லைன்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறதுதான் பாவத்தினுடைய வேலை. அது நம்மள குருடாக்கி போடுகிறது பாவம். அப்படி போடும்போது நம்ம வந்து அதனோட பயங்கரமே நமக்கு தெரியறதில்ல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஒரு பாவி உணர்வுனா ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிருக்கான்னு வச்சுக்காங்க, அந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு ஏற்படுது. இந்த உலகத்திலேயே மோசமான பயங்கர நரகத்துல டாப் பாட்டம்ல இருக்க வேண்டியவன் நான் தான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு வேலை உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா, அப்படியே ஏற்பட்டுச்சுன்னா, எப்பயாவது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறேன் என்ன பாவின்னு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த உணர்வோட 10,000 மடங்கு மோசமானவங்க நம்ம. புரியுதுங்களா? நம்ம பாவம் நம்மள குருடாக்கி போட்டுருச்சு. நம்ம பாவம் எவ்வளவு பயங்கரம்னு நமக்கு காமிக்காம நம்மள குருடாக்கி போட்டதுனால நம்மளுடைய நிலைமையே நமக்கு தெரியல. நம்ம எவ்வளவு பாவிங்கன்றதே நமக்கு தெரியல. நம்ம எவ்வளவு மோசம்னு நம்மள நினைக்கிறோமோ அதை விட 10,000 மடங்கு மோசம் நம்ம. அது நமக்கு ஆக்சுவலா ரியலா பார்த்தா தெரியறதே இல்லை. ஒருவேளை கடவுள் காண்டி நம்ம கண்களை திறந்துட்டார்னா, அந்த பாவத்தினால குருடாயிட்டோன்ற இல்லைங்களா, அந்த கண்ணை தாண்டி கொஞ்சம் சரியாக்கிட்டு நம்ம இருதயத்தையே நம்ம பார்க்க வச்சார்னா போதும். நம்ம இருதயத்தையே உண்மையா பார்க்க வச்சார்னா நமக்கு ஒன்றும் ஹாரர் மூவி எல்லாம் தேவையில்லை. அந்த நம்ம இருதயமே நமக்கு போதும். அதுல எத்தனை விஷ பாம்புகளும் விஷ தேளுகளும் நம்ம இருதயத்துல, எவ்வளவு விஷம் நம்ம இருதயத்துல இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நம்மள நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்ம பாவம் நம்மள குருடாக்கி போட்டதுனால நமக்கு அவ்வளவு விசேஷமா தெரியறதில்ல. ஒரு மனுஷன் எப்போ கடவுளுடைய கோபத்தை உணர முடியும், எப்போ அவருடைய கிருபையை உணர முடியும் தெரியுங்களா? எப்போ தான் பாவி, மாபெரிய பாவின்னு எப்போ அவன் உணர்றானோ அப்பதான் உணர முடியும். நமக்கு நம்மளுடைய பாவத்தனமும் நமக்கு தெரியறதில்ல, அதனால சுவிசேஷ மகத்துவமும் தெரியறதில்ல, கடவுளுடைய கோபாக்கினையும் ஒன்றும் தெரியறதில்ல. ஒரு வசனத்தை படிப்போம், மத்தேயு 3:7 வசனம். அவளை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, மகாபெரிய இன்சல்ட்னா அதை விட ஒரு இன்சல்ட் இருக்க முடியாது. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்கும். ஒரு ஒரு 10,000 பாம்பு ஒன்னா இருக்கிற ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஒண்ணுக்கு மேல பாம்புங்க. அந்த மாதிரி விரியன் பாம்பு குட்டிகளே, விஷம் நிறைஞ்ச பாம்புங்களே, அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும்போது கடவுளுடைய கோபாக்கினைய உண்டு தப்பிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? மனம் திரும்புதல் இல்ல, ஒன்னும் இல்ல, மேச மேல் பார்வையில நான் ஏதோ விசுவாசின்னு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க பாவம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு பிடிச்சி திட்டுறாரு யோவா. உங்களை யார் வரப்போற கோபாக்கினைக்கு தப்ப வைக்கிறதுக்குன்னு நாடகம் பண்ணி உங்களை ஞானஸ்தானம் கொடுத்ததுன்ற மாதிரி கேட்கிறார். எவ்வளவு பெரிய கோபம் வரப்போது நீ எவ்வளவு பெரிய பாவி நீ முதல்ல உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு தான் அங்க கேட்கிறார். அதை பாத்தீங்கன்னா விரியன் பாம்பு குட்டிகளே, நம்மள நம்ம ரொம்ப அறாமா இருக்கிறது, ரொம்ப லேசா எடுத்துக்கிறது ஏன் தெரியுமா? நம்ம ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லை. நம்ம அப்படித்தான் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறது? நான் ரொம்ப பரிபூர்ணம் இல்லை, ஆனா நான் ரொம்ப மோசம் இல்லை. என்ன போய் கடவுள் அவருடைய உக்குர கோபாக்கினையில என்ன பிடிச்சி நரகத்துல போய் என்ன நசுக்கி அழுகையும் பற்கடிப்பும் வர அளவுக்கு என்ன பண்ணுவாரா? ஆனந்தம் அவ்வளவு மோசம் இல்ல. நான் ரொம்ப ரொம்ப என்ன, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லைங்க, நானும் மாம்ச மனுஷன்தான், எனக்கு கொஞ்சம் அது இது தப்பு பண்றேன், ஆனா ரொம்ப நான் ரொம்ப மோசம் இல்ல, அவ்வளோ தப்பு பண்றவன் இல்ல. என்ன போய் கடவுள் போய் நரகத்துல போடுற அளவுக்கு அவர் உக்கிர கோபாக்கினைய மேல வந்து என்ன போய் சதா காலங்களும் நரகத்துல வேக வச்சு அவருடைய உக்கிர கோபாக்கினைக்கு என்ன ஒரு சிகரமா மாத்திருவாரா? நான் அவ்வளோ மோசம் இல்லையே, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியலையேன்றதுதான் நமக்கு எல்லாம் இன்னும் இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா நம்ம எவ்வளோ மோசம்னே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. பாவம் நம்மளை குருடாக்கி விட்டது, புரியுதுங்களா? நம்ம யாருன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம நல்லவங்க ரொம்ப பரவாயில்ல. ஆதாமிலிருந்து வந்த நம்ம எல்லோருமே பிறந்ததே எப்படி பிறந்திருக்கோம், பாவத்தில் தாங்க பிறந்திருக்கோம். நம்ம ரொம்ப பயங்கர மோசம், நம்மள நல்லா இருக்கிறோம், நம்ம ஒன்றும் பெட்டருன்னு நம்ம சொல்றதை விட பயங்கரம் வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்குவோம், கஷ்டமா இருந்தாலும் இந்த உதாரணம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் குஷ்டரோகி, குஷ்டரோகம் தெரியும் இல்லைங்களா, அவனுக்கு மூஞ்செல்லாம் குஷ்டம், முத்தி போயிருச்சு குஷ்டம், அவனுக்கு கண்ணும் போயிருச்சு, குஷ்டரோகத்துல கண்ணு போயிருச்சு, கண்ணு தெரியல அவனுக்கு, அவனுக்கு மூஞ்செல்லாம் காயமாயி, மூஞ்சிலெல்லாம் ஒழுகுது, இதெல்லாம் ஒழுகுது, காயாயி புண்ணும் சீவம் வருது, அவன் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அவனுக்கு கண்ணும் தெரியல. நான் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுதே, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றான். அவனை பார்த்தா சி அப்படின்னு நம்ம வந்துட மாட்டோம், அப்படியே வாசனை அவன் மேல அப்படியே நாத்தம், அவனை பார்த்தா எப்படி அருவறுப்புல வந்துருவோம் நம்ம. அவங்களுக்கு சொன்னா இந்த உதாரணமே அருவறுப்பா இருக்குது. பாவத்துல நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், நான் பரவாயில்ல, நான் மோசம் இல்லை. ஆதாமில இருந்து பாவத்துல விழுந்த நம்ம எல்லோருடைய இருதயமும் பாவத்துல இருக்குங்க, ரொம்ப மோசம், பாவத்துல குஷ்டரோகம் ஆகி அந்த மாதிரி இருக்கும். ஆனா நான் பரவாயில்லன்னு சொல்றது அப்படித்தான் இருக்கு, புரியுதுங்களா? அதனால கடவுளுடைய கோபாக்கினு நமக்கு சரியா தெரியறது இல்ல. நம்ம எல்லோருமே, நம்ம இதுல இந்த ரூம்ல இருக்கிற எல்லோருமே கடவுளுடைய கோபாக்கினையின் பிள்ளைகள். பைபிள் அதான் நமக்கு சொல்லி கொடுக்குது, அவருடைய கோபாக்கினைக்கு கேண்டிடேட்ஸ் நம்ம. அவர் முழு கோபமும் நம்ம மேல பாய வைக்கிறதுக்கு நம்ம எல்லோருமே தகுதியானவங்க. அது எங்க எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா, எபேசியர் 2வது அதிகாரம் எடுப்போம். 2வது அதிகாரம் 1வது வசனம்,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து
சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். பை நேச்சர், பை நேச்சர்னா என்ன அர்த்தம், நம்ம பிறந்த விதத்திலேயே எப்படி பிறந்தோம்னா கோபாக்கினையின் பிள்ளைகளா தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம். எல்லோரும் சுபாவத்தினால, பை நேச்சர், நம்ம எல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகளா வந்தவங்க எல்லோருமே. நீங்க யாராவது ஆதாமுடைய பிள்ளைகளா வராத யாராவது இருக்கீங்களா? எல்லோரும் ஆதாமில் தான் வந்தோம் இல்லைங்களா? அப்படி வந்த எல்லோருமே என்னவா இருக்கிறோம், கோபாக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம மேல கடவுளுடைய கோபாக்கினை இருக்கு அப்படின்றது தான் நம்ம அதுல பாக்குறோம். அந்த வசனத்தை எல்லோரும் போட்டிருக்கு பாருங்களேன், யாருமே அதை விடல, கடவுள் கோபமா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிப்போம், அவருடைய கோபாக்கினை வெளிப்படுற ஒரு வசனம், ரோமர் 1:18. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. எதனால் வெளிப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அந்த வசனம் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கங்க. 1:18 ரோமர், தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறார். எதனால வெளிப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லாவற்றுக்கும். தேவ கோபம்ன்றது ரெண்டு விதத்துல வருதுங்க. நம்ம பார்க்கணும், ஒண்ணு சரீர விதமா வரலாம், இன்னொரு விதம் ஆவிக்குரிய விதமா வரலாம். சரீர விதமா அவர் தேவ கோபாக்கினை நமக்கு வெளிப்பட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, மக்கள் தேவ கோபாக்கினை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தேவ கோபாக்கினே அவங்களுக்கு தெரியாது. தேவ கோபாக்கினை வெளிப்பட்டு இருக்கிறது. ஏன்? ஆரம்பத்திலிருந்தே எடுத்து பார்த்தா தேவனுடைய கோபாக்கினை சரீர பிரகாரமா வெளிப்பட்டு தாங்க இருக்கு. நம்ம பைபிளை எடுத்து பார்த்தோம்னா, ஆதியில அவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்கி, அவர் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு நீதி உள்ளவர்னா, அவர் வார்த்தையை மீறத எவ்வளவு பயங்கரமா அவர் பாக்குறாருன்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். என்ன பண்ணாங்க இவங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாரு? பாவம்னு விட்டாரா? இல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு தெரியுமா? என்ன சாபங்க வந்துச்சு தெரியுமா? என்ன சாபம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த கோபாக்கினை இந்த நாள் வரைக்கும் வெளிப்பட்டுகிட்டு இல்லையா? பெண்ணுக்கு பார்த்து சொன்னாரு, உனக்கு கர்ப்ப வேதனையில உன் பிள்ளைய நீ பெத்துக்குவ, வேதனை உனக்கு ஏற்படும், ஆனா அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நீ எவ்வளவு வேதனைப்படுவ, கடைசியில நீ என் மனச உடைச்ச மாதிரி அந்த பிள்ளைங்க உன் மனச உடைக்கும், உன் பேச்ச கேட்காதுன்னு எத்தனை சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கு என்னங்க காரணம்? தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. புருஷன் பொண்டாட்டி நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவீங்க, குடும்பத்துல வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னங்க காரணம்? தேவ கோபாக்கினை வெளிப்பட்டு இருக்குது. ஆம்பளை நீ வேர்வு சிந்தித்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் வீட்டுக்குன்னு, தினம் தினம் கஷ்டப்பட்டு வேலையில அவன் கஷ்டப்படுறானே, டென்ஷன் பிபின்னு வருது, எதுன்னா அவங்க வெளிப்படுது. தேவ கோபாக்கினை தான் அதுல வெளிப்படுது. கடைசியில இப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் மண்ணோடு மண்ணா சாக போறான்னு அழுகுறாங்களே எல்லாரும் சேர்ந்து, என்ன வெளிப்படுது அங்க? தேவ கோபாக்கினை வெளிப்படுது. இதுக்கா மனுஷனை படிச்சாரு இப்படி வாழ்க்கை வாழ்றதுக்கா? இல்ல, தேவ கோபாக்கினை வெளிப்படுறத நம்ம பார்க்கல. ஒரே ஒரு தப்பு தான், அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவர் பேச்ச மீறினாங்க, அதுக்கு அவர் கொடுத்த சாபத்தையும் தண்டனையும் பார்க்கணும். விரட்டினார் ஏதேன் தோட்டத்தில இருந்து, சரி வெளியே வந்தாங்க, கோபாக்கினையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்களேன்னு இல்லாம சும்மாவா இருந்தாங்க. எல்லாம் முழு உலகமே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் பார்த்து சும்மாவா இருந்தார். யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு இதா இருந்தா, ஒரே ஒரு மனுஷன் அவனுடைய குடும்பத்தை விட்டுட்டு வேற எல்லாரையுமே அவருடைய ஒரு வெறித்தனமா ஒரு ஆக்ரோஷமா ஒரு பிளட் அனுப்பி, எல்லாரும் எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும் உன்னால கற்பனை பண்ண முடியுமா? எத்தனை சின்ன சின்ன குழந்தைங்க, எத்தனை தாய்ங்க பெண்ணுங்க கர்ப்பிணி பெண்ணுங்க, யாரையுமே அவர் பார்க்கலையே. எத்தனை பேர் அந்த டைம்ல எல்லாம் 1000 வருஷம் வாழுவாங்க, எத்தனை பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு 10,000 பிள்ளைங்க இருந்திருக்கும், எத்தனை வருஷம் வாழ்றாங்க, அந்த மாதிரி எத்தனை கூட்டம் இருந்திருக்கும். எல்லாரையும் போட்டு ஒழிச்சு கட்டினாரு பாப்புலேஷனை, ஒரே ஒரு குடும்பத்தை விட்டு. அங்க தேவ கோபாக்கினை வெளிப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் சோதோம் குமாரால பாக்குறோம், அந்த கடவுளுக்கு விரோதமான பாவங்கள், அந்த செக்ஷுவல் பாவங்கள், அந்த பாவங்களை அவங்க ஈடுபட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அனுப்புனாரு ஒரு நாள் மலை, ஒரே பேஞ்சிச்சு அந்த மலை, நெருப்பு மலை வந்து அந்த புகை எத்தனையோ மாசம் வானத்துல ஏறி போச்சான். அவர் பார்த்து சொல்றாரு, இது ஒரு அடையாளம் வரப்போற கோபாக்கினைக்கு அப்படின்றார். ஒரே எத்தனை நெருப்பு மலை விழுந்துச்சுன்னா அந்த ஊரே இன்னைக்கு கூட அந்த ஊர்ல புல்லு கூட முளைக்கிறது இல்லைங்களாங்க. சோதோம் குமார் பிக்சர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி விழுந்துச்சு நெருப்பு மலை அந்த ஊர்ல, தாங்கவே முடியாத அளவுக்கு நெருப்பு மலை. அதெல்லாம் என்ன பாக்குறோம்? தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுறதான் பாக்குறோம். ஏன்? தன்னுடைய சொந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எடுத்துக்கலாம், அருமையான உடன்படிக்கை ஜனங்களை, அவங்கள சும்மா விட்டாரா? எரேமியா ஐசாயா அவங்கள மூலம் வார்ன் பண்ணி எச்சரிக்கை கொடுத்து அவங்க சரியா வராதப்போ அவங்களுக்கு வந்த தண்டனையா? ஹிஸ்டரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு தாய் போய் தன் பிள்ளைய சாப்பிடுற மாதிரி தண்டனை, சாப்பாட்டிலையும் தண்ணிலையும் தாங்க கழிந்த காரியத்தையே அவங்களே சாப்பிட்டு குடிக்கிற அளவுக்கு பயங்கரமான நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதுல எல்லாம் தேவ கோபாக்கினை வெளிப்படுது. எல்லாம் பாக்குறோம் தேவ கோபாக்கினை பயங்கரமா வெளிப்படுறது. அதுலதான் அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? வானத்துல இருந்து 1:18 எல்லா அவபக்திக்கும் எல்லா அந்நியாயத்துக்கும் தேவ கோபாக்கினை சரீர பிரகாரமா வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுது. ஆவிக்குரிய பிரகாரமா தேவ கோபாக்கினை வெளிப்படுது தெரியுங்களா? இது அநேக பேருக்கு தெரியறதே இல்லை. அந்த வசனத்திலே போட்டிருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமா எப்படி தெரியுமா தேவ கோபாக்கினை வெளிப்படுத்துறாரு? அடுத்த வசனம் படிங்க.
தேவனை காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும்.
என்ன அதுல போட்டிருக்குன்னா, கடவுளை பத்தி மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே மனுஷனுக்கு தெரியுமா கடவுளை பத்தி, அப்படி வெளிப்படுத்தி இருக்காரு. அவனுக்குள்ள லைட் கொடுத்திருக்காரா, லைட் கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம காணப்படுற காரியங்களை அவன் பார்க்கும்போது, கடவுள் எல்லா குணாசியங்களும் தெரியல, ஆனா அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கோன்னு காணக்கூடிய காரியங்கள்ல தேவனை பத்தி வெளிப்படுத்தி இருக்காருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவனுக்கு மனுஷனுக்கு தெரியும், ஒரு விக்கிரகத்தை வச்சு ஒரு கல்லை வச்சிருக்கான், அவன் ஒரு விக்கிரகத்தை வணங்குறானா அது தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவருக்குள்ள வெளிப்படுத்தி இருக்காரு, வெளியில வெளிப்படுத்தி இருக்காரு. இவ்வளவு பெரிய உண்டாக்குன கடலையெல்லாம் உண்டாக்குன கடவுள் போய் ஒரு சின்ன கல்லா இருப்பாரா, ஒரு போட்டோவா இருப்பாரான்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சும் அவன் என்ன, இதுக்குதான் கடவுளுடைய கோபம் வருதுங்க. அவனுக்கு தெரியாதுன்னு இல்ல, அவன் சாக்கு போக்கு சொல்லாத அளவுக்கு அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிய வச்சிருக்காரு. ஆனா அவன் பாவத்தை நேசிக்கிறதுனால அந்த உண்மையான கடவுளை அவன், அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு,
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
அவன் என்ன பண்றானா, கடவுளை பத்தி அவனுக்கு தெரிய வேண்டியது தெரியுதுன்னு போட்டிருக்கு, ஆனா அவன் அதை ரிஜெக்ட் பண்றான்னு அதுல போட்டிருக்கு, அதுல நிராகரிக்கிறான். கடவுளுக்கு தேவன் தெரிஞ்சிருந்தாலும், நான் என்கிட்ட வருதெல்லாம் அவர்கிட்ட தான் வருதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அவன் அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லாம, தன் பாவத்தை அவன் நேசிக்கிறதுனால அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் கொடுக்காம அதை ரிஜெக்ட் பண்ணி, அதை ரிஜெக்ட், கடவுள் ஒரு லைட்டை கொடுத்தாருன்னா அதை ரிஜெக்ட் பண்ணவனா என்ன ஆகும் நம்ம மனசு? லைட் இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? இருள் தான் வரும். அவன் மனசு இருளாயிடுதான். கடவுளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அவன் அதை ரிஜெக்ட் பண்றான். அவன் மனசு இருளாயி அவன் சிந்தனையில வீணரானார்கள். அதான் போட்டு படிங்க, ஒரு சிந்தனையில் வீணராயி இருளடைந்தது. போதுங்களா, அவரை பத்தி எல்லாம் தெரியும், அவர் தெரியப்படுத்தி இருக்காரு, உள்ள தெரியப்படுத்தி இருக்காரு, சிருஷ்டிப்புல தெரியப்படுத்தி இருக்காரு, ஆனா அவன் அந்த லைட்டை ரிஜெக்ட் பண்றான். பாவத்தை விரும்புறதுனால, ரிஜெக்ட் பண்றதுனால மனசு இருளாயிட்டு, எனக்கு இருளாயிருச்சே, நான் ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் செத்தா என்ன ஆகும்ன்றதெல்லாம் யோசிக்காம அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இதெல்லாம் பண்ணிப்புட்டு நான் ரொம்ப ஞானி, நான் எவ்வளவு வயசு தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க,
அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழகில்லாத தேவனுடைய,
சரி போதும். என்ன என்ன கடவுளுடைய கோபம் இதனாலதாங்க வருதான், அவர் தன்னை பத்தி எல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு, மனுஷன் பாவத்தை விரும்பி அதை நிராகரித்து, எல்லா பாவத்துல பெரிய பாவம் என்ன தெரியுங்களா, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் மகிமையை நன்றிய செலுத்தாததான் பெரிய பாவம். அது பயங்கர இன்சல்ட்டா அவர் பாக்குறாரு. அவனுக்கு வருது எல்லாமே, மூச்சம் சுவாசமா எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவருக்கு ஸ்தோத்தரியாமல் போனானே, அது பயங்கரமா போட்டிருக்கு. அதனால தான் அவன் மனசு என்ன ஆயிடுச்சு, இருளாய்விட்டது. இருளான அவன் மனசு வீணான சிந்தனைகளை சிந்திச்சு அவன் என்ன சொல்லிக்கிறான், என்ன மாதிரி யார், நான் இவ்வளோ ஞானி, நான் ஏன் கடவுளை நானே உண்டாக்குறேன் பார், எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கணேசா, எனக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க முருகர், அவங்க இவங்க, எனக்கு விரும்புகிற கடவுளை நானே உண்டாக்கிக்கிறேன் பாருன்னு தன்னுடைய சிந்தனைகளில் வீணரானார்கள். அதனால தான் என்ன வெளிப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கு. அவர் வெளிப்படுத்தி என்ன பண்றாரு, இவங்களாம் அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த வசனத்தில் என்ன பண்றாருன்னு போடுது பாருங்க, நான் 24வது வசனம், அவர்களை இப்படி அவங்க போகும்போது கடவுளுடைய பெரிய கோபம் என்ன தெரியுங்களா, ரொம்ப பெரிய கோபம், ஆவிக்குரிய கோபம் என்ன தெரியுமா, இப்படிதான் உனக்கு வேணுமா எடுத்துக்கன்னு இஷ்டத்துக்கே விட்டுறாரு. அதான் அவருடைய கண்ட்ரோலே இருக்கிறது இல்லையா, இதுக்குத்தானே அழியிற நீ போ, இதுக்கேன்னு விட்டுறதுதாங்க, கை விடுறதாங்க மகாபெரிய கடவுளுடைய கோபாக்கினை. அந்த இன்னொன்னு போட்டிருக்கு, 26 வசனம் படிங்க, இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பயங்கரமான ரோகங்க வரும்படிக்கு, பயங்கரமான பாவங்களை கண்ட்ரோல் இல்லாம அவங்க அழியும் படிக்கு அவங்க ஒப்பு கொடுத்து விட்டார். 28ல இருந்து படிங்க,
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால்.
ரொம்ப முக்கியமான வசனம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை, அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, அப்படிதானே எத்தனையோ பேர் இருக்காங்க. கடவுளை பத்தி அறிகிற அறிவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஊர்ல டிவில என்ன ஓடுது, நியூஸ்ல என்ன ஓடுது, அதுல ஓடுது, இதுல ஓடுது, கதைகள்லாம் கேட்பாங்க. ஊர் கதை தன்னை சிருஷ்டித்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லாதபடினால் அவர் என்ன பண்றாரு, படிங்க தொடர்ந்து.
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைவருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்த உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் கொள்ளாததை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள்.
இந்த இதை படிங்க, இந்த லிஸ்ட இதை படிச்சுட்டு நியூஸ் பேப்பரை பாருங்க, இதே தான் அங்க இருக்கும். இதை படிச்சுட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கடவுளை விக்கிர ஆராதனை பண்றவங்களை பாருங்க, இதே குணம் தான் அவங்களுக்கு இருக்கும். கடவுளுடைய கோபாக்கினை தான் அவங்க இஷ்ட பொறாம விரோதம் கோபம் கசப்பு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் அதுவும் இதுவும் என்ன தெரியுமா, அது அவங்க இஷ்டத்துக்கே கடவுளை விட்டுட்டார். கடவுளுடைய கோபாக்கினை தான் அது. ஒன்னும் இல்ல, நம்மளும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது வானான்னு வச்சுட்டு ஒரு ஒரு 6 மாசம் நீங்க தள்ளி இருங்க, இதெல்லாம் உங்க வீட்டுல வருதா இல்லையா பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கிறதும் பொறாம குரோதம் வேசித்தல் எல்லாமே வீட்டுல பூந்துடும். ஏன்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியம் இல்லன்னு விடுற ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாரு, உன் இஷ்டத்துக்கே போன்னு விட்டுறாரு. இதுதான் வழி, இப்படித்தான் ஆகுறது. புரியுதுங்களா? இதான் கடவுளுடைய கோபாக்கினையின் வெளிப்பாடு. சரி, இதெல்லாம் பாக்குறோம், கடவுளுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கு. சரீர விதமாவும் பாக்குறோம், ஆவிக்குரிய விதமாவும் பாக்குறோம். கடைசியாக ஒரு நாள் அவருடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது. ஃபைனலி தான் பிரத்யேகமான விதத்துல அவருடைய கோபாக்கினை அவர் வெளிப்படுத்த போகிறார். நம்ம இதுவரைக்கும் ஹிஸ்டரியில சரித்திரத்துல பார்த்த எல்லா கோபாக்கினையும், ஜப்பான் பூகம்பமும் சரி சுனாமும் சரி, எல்லா கோபாக்கினையும் அந்த நாளுக்கு ஒரு சின்ன சாம்பிள். ஒரு மகா பெரிய கோபாக்கினை நாள் வரப்போகிறது. அந்த கோபாக்கினை நாள் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதுக்கு போட்டிருக்கிற பாஷை, பைபிள்ல பயன்படுத்தி இருக்கிற பாஷை ரொம்ப பயங்கரமான பாஷை. நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏஞ்சல் இங்க நின்றுகிட்டு உங்களுக்கு ஒரு அப்படியே நெருப்போடு பத்திக்கிட்டு சொன்னாலும் அது நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு மனுஷன், என்னுடைய மனுஷ வார்த்தைகளை தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய பயங்கரமான மனுஷனுடைய நாடி நரம்பெல்லாம் நடுங்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு பைபிள்ல. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், இதை படிச்சு பரிசுத்தாவி ஏன் இப்படி எழுதியிருக்காருனா, இதை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் அது நடுங்கணும் அவனுடைய இடத்துல அந்த கோபாக்கினை நினைச்சா. அதுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தைகளை பரிசுத்தாவி பயன்படுத்தி இருக்காரு. ஏன்னா அவ்வளோ பயங்கரமா அந்த நாள் இருக்க போகிறது. அந்த நாளை பத்தி ரெவலேஷன் 6:12 இருந்து படிப்போம். நம்ம அவருடைய கோபத்தின் நாள் வந்துவிட்டது, இதுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அவங்க என்ன ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறாங்க, அந்த மலைங்க கிட்ட போய் ஒரு பிரேயர் பண்றாங்க. ஐயோ மலைகளே, எங்க மேல உளுந்து எங்களை பீஸ் பீஸ், இப்ப இந்த மாதிரி ஜபம் யாராவது பண்ணுவாங்களா மலை கிட்ட போய் நின்னுகிட்டு, என்ன உளுந்து என் மேல உளுந்து என்ன தூள் தூள் ஆக்கிடுங்க, அவருடைய கோபாக்கினை நாள் வந்து விட்டது, யார் நிக்க முடியும் அவருக்கு முன்னாடினா. அந்த பாஷையும் உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி இருக்கும்னு. நம்ம எல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிறோம் அந்த கோபாக்கினையின் நாள், அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போகுது. ரோமர் 2:5 நம்ம போன வாரம் படிச்சோம். இந்த உலகத்துல அநேக பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, தப்பு செஞ்சா கடவுள் சும்மா இருக்கிறாரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, தப்பு செஞ்சா உடனே தண்டனை வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல, பாவிக்கும் இந்த உலகத்துல ஒரு கப்பு, ஒரு எடை வச்சிருக்காரு. அவன் இவ்வளவு தப்பு செய்யணும்னு எடை வச்சிருக்காரு, ஒரு பாத்திரம். அவன் அந்த அளவுக்கு தப்பு செய்யற அளவுக்கு அவனை விடுறாரான். அவன் அந்த கப்பை நிரப்பின உடனே அவனை இந்த உலகத்துல இருந்து எடுத்து அந்த கப்புக்கு தகுந்த பயங்கரமான தண்டனையை அவர் கொடுக்கிறான். இந்த உலகத்துல அநேக பேர் பயங்கரமான தப்புங்க செஞ்சுக்கிட்டோம், இன்னும் உயிரோடு இருக்கிறது எதுக்குன்னா, அவர் அந்த கப்பை நிரப்பணும்னு வச்சிருக்காரான் சில மனுஷருங்களை. அது நிரப்பின பிறகு அவங்கள தூக்கி போட்டு அவர் எவ்வளவு கோபமானவருன்றது அந்த கப்புக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு அந்த கப்புல வச்சிருக்காரு. நான் ஒருவேளை இது சொல்றது எங்கேயோ புதுசா இருக்கலாம், பைபிள்ல போட்டிருக்கிறத நான் காமிக்கிறேன். ஒருவேளை மத்தேயு 23:31 எடுங்க,
23:31 கொலை செய்தவர்களுக்கு புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்.
படிங்க அடுத்த வசனம்.
நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள்.
உங்க பிதாக்கின் அப்புக்கரம அளவை நிரப்புங்கள். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம், 1 Thessalonians 2:16, அக்கரம அளவை நிரப்புங்கள் அப்படின்னா ஃபில் யோர் மெஷர். கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அந்த மெஷரை ஃபுல்லா நிரப்புங்க சீக்கிரம் உங்களுடைய தப்புங்களை. தங்களுடைய பாவத்தை நிறைவாக்குறார்கள், they fill the measure of their cup. அப்படின்னு வருது, அவங்களுக்கு வச்சிருக்கிற அளவு அவங்க ரொப்புறாங்க அப்படின்னு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, Romans 9:22. சரி, அதை வந்து அப்புறம் படிப்போம். ரோமர் இதை பார்க்கும்போது இந்த நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த உலகத்துல கடவுள் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் சில பேரை விட்டு வச்சிருக்காரு. ஏன் விட்டு வச்சிருக்காருன்னா, அவங்களுக்கு பேர் என்ன இருக்கு, கோபாக்கினையின் பிள்ளைகள் அப்படின்னு பேர். புரியுதுங்களா, அந்த மாதிரி விட்டு வச்சிருக்காரு. நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒருவேளை நம்ம கோபம் போது யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் கோபமா இருக்காங்க, இல்ல வைஃப் கோபமா இருக்காங்க, ஹஸ்பண்ட் கோபமா இருக்காங்கன்னா, அந்த வீட்டுல சந்தோஷமா நம்மளா இருக்காதா? ஒன்னும் இல்ல, சும்மா ஹஸ்பண்ட் வைஃப் கோபம் தான், அதுக்கே அப்படி இருக்கு. புரியுதுங்களா, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காரு, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல நம்ம ஏரியால பெரிய ரவுடி, பெரிய தாதா, அவர் வந்து நம்மள குடும்பத்தையே ஒழிச்சு கட்டுறேன்னு ரொம்ப கோபமா இருக்காரு, சந்தோஷமா நீங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா, இல்லைங்களா? இதெல்லாம் மனுஷருடைய கோபம். அந்த காலத்துல ராஜா அங்க என்ன பண்ணுவாங்களா, நாங்க அவங்களுடைய கோபத்தை காட்டுறதுக்குன்னு சில தண்டனையை அவங்களா ஏற்படுத்துவாங்க. அந்த தண்டனையை பார்க்கும் போது, அம்மா ராஜாவுடைய கோபம் எவ்வளவு பெருசு அப்படின்னு ஜந்தி ஜனங்க பயப்படணும். அந்த கோபத்துக்காக ராஜாவுடைய கோபத்துல வந்து யாரும் உழுந்துடக்கூடாது. நேபுகாக் நேசர் அப்படி ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தார், அவர் ஒரு பெரிய ஃபர்னஸ் அதை ஏற்படுத்தி நெருப்பு கொளுத்தி விடுவார். ரொம்ப கலாட்டா பண்றவங்களுக்கு 7 வடு கொளுத்தி, 7 fold, ஒரு வாட்டி கொளுத்துறோம்னா 7 measure அதிகமா கொளுத்தி, அது கிட்ட போனாவே சுருங்கி செத்துருவாங்க, அந்த அளவுக்கு கொளுத்தி அதுல போடணும்ன்ற மாதிரி ஏற்படுத்தியிருந்தார். ஏன் ஜனங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கடவுள் அந்த மாதிரி ஒண்ணு ஏற்படுத்துறாரு. ரோமர் தான் 9:22 படிங்க.
காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சுத்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட போகாத்தினை பாத்திரங்கள் மேல்
வசனத்துல வருதுன்னா கடவுள் வந்து தன் கோபத்தை காண்பிக்க பொருட்டாக தன் கோபத்தை அவர் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சில கோபாக்கினேன் பாத்திரங்க மேல ரொம்ப பொறுமையா இருக்கிறார். என்ன பண்ண போறாருன்னா ஏஞ்சல்ஸும் மனிதர்களும் தான் எவ்வளவு கோபமானவர்ன்றத காண்பிக்கும்படி சில சில பேரை பயன்படுத்த போறாராம். அண்ட சராசரமே வரப்போற காலத்துல பார்த்துட்டு அம்மா எவ்வளவு கோபமானவர் கடவுள் என்ன மாதிரி தண்டிக்கிறாருன்றத பார்த்து பயப்படும்படிக்கு அந்த கோபாக்கினை நாள் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சர்வ வல்லமனுடைய கோபம் எவ்வளவு பெருசுங்க. அந்த கோபம் நம்ம ரவுடின்றோம் அவனால கொஞ்சம் தான் செய்ய முடியும். ராஜா என்னங்க அப்படிப்பட்ட ராஜா எல்லாம் ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு புழு இல்லையா அந்த கோபம் அவனுடைய தண்டனையே அவ்வளவு பெரிய பயங்கரமா இருந்துச்சுன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லை அடங்காத தேவன் அவர் ஒரு தண்டனையை ஏற்படுத்தி இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும் அவனால யோசிக்க முடியுமா. அவர் கோபத்தை வெளிப்படுத்தணும்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமா போட்டிருக்கு. த ஃபியர்ஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் wrath இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல. ஒருவேளை அவருடைய கோபத்தின் வெறியின்லாம் உக்குற கோபத்தின் வெறியின்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை ஏங்க பயன்படுத்தணும். அவர் ரொம்ப அன்பான கடவுளாரு, வெறும் அன்பான கடவுள் மாத்திரமா இருந்தா புரியுதுங்களா. கோபம்ன்றது ஆங்கர்ன்றதே பெரிய வார்த்தை, த wrathன்றது அதனுடைய எல்லை. அது மாத்திரம் இல்லாம த ஃபியர்ஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் wrath அப்படின்ற இதெல்லாம் ஏன் பயன்படுத்தணும் அதான் பயங்கரமா இருக்கு வார்த்தைகளை பார்க்கும்போது. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்தோண்டு அவர் கோபம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்க பாக்குறேன். ரெவலேஷன் 14:10 அவருடைய கோபாக்கினைக்கு ஒரு உதாரணம் அங்க கொடுத்திருக்கு. ஆச்சரியமா இருக்கும் என்ன உதாரணம் அதுல கொடுத்திருக்குன்னா வைன் கப் பாத்திரம் வைன் கப் அதை எடுத்தீங்கன்னா கலப்பிடம் இல்லாதன்னு இங்க போட்டிருக்கு. சங்கீதம் 55 நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் அந்த வசனம் கலப்பிடம் இல்லாத ஒரு பாத்திரம் அதுனா சில வைன் எல்லாம் ஊத்துனீங்கன்னா அதுல சோடா தண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லு கான்சன்ட்ரேட்டடு பயங்கர மது உள்ள ஒரு வைன். அதுல எந்த விதமான தண்டனை குறைவே படாது, ஃபுல்லா பவர் இருக்கும் அந்த வைன்ல. அதுக்கு அதை பயன்படுத்தியிருக்க அந்த வைன் போது கலப்பிடம் இல்லாத வைன் ஒரு துளி ரிலீஃபும் அதுல இருக்காது, ஃபுல்லு கான்சன்ட்ரேட்டடு தண்டனை அதுல இருக்கு. அந்த பாத்திரத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு தேற்ற பாத்திரத்தை அவர் ஏற்படுத்தி இருக்காரு, அதை கொடுக்க போறாரு. அந்த சங்கீதம் படிங்க 75:8 அது கலப்படம் உள்ள இங்க என்ன போட்டிருக்கு கலப்படம் உள்ள ஒரு பாத்திரம்னு போட்டிருக்கு, மதுபான பாத்திரம். அது வந்து ஒரு வைன், கான்சன்ட்ரேட்டட் வைன். இங்க கலப்படம் உள்ள வைன் என்ன தெரியுமா அதுல கலந்திருக்கான், எல்லா விதமான காரியங்களும் அதுல கலந்திருக்கான். என்ன கலந்திருக்கு, அவருக்கு எவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கு, அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு குணாதிசயங்களும் அதுல தண்டனை கலந்திருக்கான். உதாரணத்துக்கு அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், அந்த நீதி மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அதுல போடுமா, ஏன் என் நீதியை எவ்வளவு மோசமா இவன் உடைச்சான், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அந்த பரிசுத்தத்தை எவ்வளவு மோசமா இவன் கொலைச்சான் அதுக்கு தண்டனை, நான் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என் இரக்கத்தை எவ்வளவு இவனுக்கு காமிச்ச ஆனாலும் என் இரக்கத்தை அவன் நிராகரிச்சான் அந்த இரக்கம் தண்டனையை போடுமா, அவர் அன்பு தண்டனையை போடுமா. அவருடைய சர்வ வல்லமை உள்ள பவர், அவர் எவ்வளவு சர்ம வல்ல உள்ளவர் அந்த ஃபுல் வல்லமையுடைய பவர் போட்டு கலந்து கொடுக்கிற ஒரு தண்டனையை அது படிங்க அந்த வசனம் தொடர்ந்து. படிங்கிறது.
கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வாசிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள்.
அதில் வண்டல்களா, வண்டல்கள், வண்டல்கள்னா என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல எனக்கு தெரியும், ட்ரக்ஸ். என்னன்னா ட்ரக்ஸ், நான் ஏதாவது குடிக்கிறோம்னா கடைசியில மிஞ்சோம் இல்லைங்களா, அது கடைசியில மிஞ்சுற வரைக்கும் அவங்க குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதான் ட்ரக்ஸ், வண்டல்கள்னா கடைசியில மிஞ்சுற காரியங்கள், அதுலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கடைசியில தான், புரியுதுங்களா? அந்த கடைசியது கூட குடிப்பாங்க தண்டனை அப்படின்னா எவ்வளவு பயங்கரமா வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்கு, நீங்க பாக்கணும். கடவுளுடைய கோபாக்கினைக்கு என்னவா இருக்கும், அதான் ரொம்ப மறைந்திருக்கிற காரியம் அந்த வண்டல்கள் தான். ஒரு கப்புல பாத்தீங்கன்னா மேலக்கிறது ஒன்னு உள்ளக்கிறது ஒன்னும் தெரியாது, உள்ளக்கிற தண்டனை தான் ரொம்ப பயங்கரம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து யூதாச பார்த்து சொன்னார், அவன் பெறவாம இருந்தாலே நலமா இருக்குமே, ஒருவேளை அந்த மாதிரி தண்டனையா இருக்கு, பயங்கரமான தண்டனை. அந்த வண்டல்களை குடிப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கடவுள் மா சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மூச்சு விட்டாவே மலைங்கள்லாம் அதிரி போய் பீஸ் பீஸ் ஆகுது, அவர் கோபப்பட்டா யாருங்க தாங்க முடியும் அவருடைய கோபத்துக்கு? சர்வ வல்லமையுடைய தேவனுடைய கோபம் வந்து டேம் மாதிரி அவர் கட்டிக்கிட்டு இருக்கார். டேம் ரொம்ப நாள் கட்டி கட்டி தண்ணிய சேர்க்கிற டேம், கொஞ்சம் அவுத்து விட்டா என்ன போர்ஸா வரும் தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? அப்படிப்பட்ட கோபாக்கினை வரப்போகிற ஒரு நாள் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி யார் நிற்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்ட மாதிரி, அதனோட வண்டல்களையும் அவர் உறிஞ்சி குடிப்பாங்க அப்படின்னும் போது, இந்த காரியத்தை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோபாக்கினை, இந்த வரப்போற கோபாக்கினைக்கு நம்ம எல்லாரும் தப்பணும், தப்பி பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த கப்பில் தண்டனை சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வண்டல்கள் அப்படின்னா அந்த அந்த டிராப் கடைசியில இருக்கிற வரைக்கும் குடிச்சது, இது வரைக்கும் குடிச்ச ஒரு மனுஷனும் இல்ல தெரியுமா? காயின் என்ற ஒருத்தர் இருந்தார், அவர் 6000 வருஷமா இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் இன்னும் முடிக்கல. ஐயோ என் கோபம் எவ்வளவு பெருசு, அவருடைய கோபம் நான் எப்படி தாங்க முடியும்னு கதறிக்கிட்டு இருக்காரு நரகத்துல. இன்னும் யூதாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஒரு வாட்டியும் கதர்றாரு, நான் பெறவாம இருந்தா நலமா இருக்குமே, பெறவாம இருந்தா நலமா இருக்குமே கத்திக்கிட்டு வேதனையில நரகத்துல இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் முடிக்கல. நரகம்லாம் அதிர்ந்து அவருடைய வேதனையை பார்த்து, நான் பெறவாம இருந்தாலே நலவா இருக்குமே, ஏசு கிறிஸ்துவ பார்க்காம இருந்தா நலமா இருக்குமே, ஏசு கிறிஸ்து பேச்ச வார்த்தைகளை கேட்காம இருந்தாமே நலமா இருக்குமேனு கதறிக்கிட்டு இருக்காரு அவர் யூதாஸ். ஆனா இந்த அண்ட சராசரத்திலேயே ஒருத்தரே ஒருத்தர் குடிச்சிருக்காரு, அந்த வண்டல்களையும் சேர்த்து குடிச்சு ஒரு நாள் முடிந்ததுன்னு வச்சவர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் குடிச்சிருக்கார் இந்த இந்த பாத்திரத்தை, இந்த தண்டனையின் பாத்திரத்தை. இந்த உலகத்தில் இருக்கும்போது என் பிதா கொடுக்கிற பாத்திரத்தை நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன், அந்த பாத்திரத்தை பார்த்து அவர் ரத்த வேர்வே வந்துருச்சுங்க. பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு போக கிடையாது, அவரே நடுங்கி ரத்த வேர்வு வருதுன்னு அந்த பாத்திரத்தை பார்த்து நம்ம எல்லாம் என்னங்க பண்ணுவோம் அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி? யோசிச்சு பாருங்க, அவர் தேவகுமார், சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனாலேயே கடவுளுடைய உக்கிர கோபாக்குன்னு தாங்க முடியாம அப்படி ரத்த வேர்வு வந்துச்சு அவருக்கு. அதனாலும் அதை குடிச்சார், அதை குடிச்சு சிலுவையில் என்ன சொன்னாரு, குடிச்சு ஒரு டிராப்பும் விடாம முடிந்தது அப்படின்னா. இந்த தேவ கோபாக்கினைக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் பாத்திரம் வந்தர், நம்ம எல்லோரும் தேவ கோபாக்கினையின் பிள்ளைகள். யோவான் தி ஜான் பனியன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த காரியத்தை உணர்ந்துட்டு தான் அந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் எழுதினார் தெரியுங்களா. வரப்போற கோபாக்கினைக்கு எப்படி தப்புறது, வரப்போதே கோபாக்கினை நான் எப்படி தப்புறது தப்புறதுன்னு மாச வருஷ கணக்கில் அவருக்கு அந்த யோசனையிலேயே முழுகி போயிட்டார், வருஷ கணக்கில். அப்புறம்தான் அவருக்கு அந்த விடுதலை கிடைத்ததுன்றத நம்ம பாக்குறோம். இந்த கோபாக்கினையிலிருந்து நம்மளை காப்பாத்துறது ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை படிப்போம், 1 தெசலோனிக்கர் 1:10. கோபாக்கினை வரப்போது எல்லார் மேலையும், ஆனா இனி வர கோபாக்கினையிலிருந்து நம்மளை நீக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. எவ்வளவு இதை விட சிம்பிள் லாங்குவேஜ் என்னங்க இருக்க முடியும் மனுஷனுக்கு? இந்த வரப்போது ஒரு கோபாக்கின கடவுளுடைய கோபாக்கின அதுல இருந்து நீக்கிறவரு இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி நீக்கிறாரு? அதே புக்ல 5:9 போட்டிருக்கு பாருங்க.
தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு என்று நியமித்தார்.
எவ்வளவு கிளியரா இங்கேயும் போட்டிருக்கு. எப்படி இந்த கோபாதங்களிலிருந்து நீக்கிறது? அவருடைய அவருடைய மரணத்தினால, அவருடைய மரணத்தை பார்த்து அவருடைய மரணத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தாருன்னு உண்மையா மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிற ஆத்மாக எதுவோ அந்த ஆத்மாக்களை வரப்போற கோபாக்கினிலிருந்து நீக்கிறவர் அவர் தான். அவருடைய மரணத்தினாலே நம்மளை நீக்கினார். அவருடைய மரணத்துல நம்புற உண்மையா நம்புற அவருடைய மரணத்தை அவர் விசுவாசிக்கிற விசுவாசிகள் அதனால அந்த கோபாக்கினிலிருந்து நீக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம எவ்வளவா உயர்த்தணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிப்பட்ட கோபாக்கினை யார் நிற்க முடியும்ன்ற கோபாக்கினைய போய் அவர் தன்மேல ஏத்துக்கொண்டு, இதான் அந்த சிம்பிள் காஸ்பிள் மெசேஜ். கோபாக்கினை வரப்போது அதுல இருந்து நம்மளை நீக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை விட ஒரு ஸ்பெஷலான வேற யாராவது நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியுமா? அவரை விட வேற யாராவது பெரிய காரியங்கள் நமக்கு செஞ்சவங்க இருக்க முடியுமா? உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க அவர் மேல, அவரை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவருடைய சிலுவை அன்றி வேற எதை நான் மேன்மை பாராட்டுவேன்? நமக்கு பாட்டுல வருது இல்லைங்களா? அந்த சிலுவையின் மூலமா தாங்க நம்மளை ரட்சித்தார் அவரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து உண்மையா அவரை விசுவாசிக்கிறவங்க, என் பாவத்தை அவர் சுமந்திருக்காரேன்னு விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த கோபாக்கினை. அந்த விசுவாசம் இருந்து, அந்த விசுவாசத்தை நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த கோபாக்கினை நீங்கப்பட்டது. அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு செஞ்சிருக்கிற காரியத்தை பார்க்கும் போது அவரை நம்ம என்ன சொல்றது? இந்த இப்போ உலகத்துல விதவிதமா வருது, அட்ராக்ஷன்ஸ் வருது பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாம் அதான் ரொம்ப இஷ்டமா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அட்ராக்ஷன், இந்த அட்ராக்ஷன், இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இஷ்டமா இருக்குது. இந்த உலகத்திலேயே ஒரு விசுவாசிக்கு எது தெரியுமா அட்ராக்ஷனா இருக்கணும்? இந்த ஓல்ட் ரக்கட் கிராஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த ஓல்ட் ரக்கட் கிராஸ், அந்த சிலுவைதாங்க நமக்கு அட்ராக்ஷனா இருக்கணும். அதை பார்க்கும்போது தான் நமக்கு அட்ராக்ஷனா இருக்கணும். ஆனா அதை பார்த்தா நமக்கு அட்ராக்ஷனாவே இல்லை. உண்மையா சொல்லுங்க, இயேசு சிலுவை பார்த்தா உங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு? அவர் அப்படியே மூஞ்செல்லாம் வீங்கி போய், ரத்தெல்லாம் ஒழுகிட்டு, மண்டெல்லாம் வீங்கி போய் அப்படியே ஆன அவர் இருக்கிறது உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கு? அட்ராக்ஷனா இல்லை. ஆனா இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு இல்லைங்களா? அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கதை சொல்றேன், நம்ம அடிக்கடி சொல்ற கதை. ஒரு அம்மா வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குமா, குஞ்செல்லாம் பார்க்கறதுக்கே அகோரமா இருக்குமா. அந்த அம்மாவுக்கு ஒரு புள்ள, அந்த புள்ள ஸ்கூலுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளைய எப்ப பாரு எல்லாரும் கேலி பண்ணுவாங்களா, உங்க அம்மா எவ்வளவு அசிங்கமா இருக்குது, உங்க அம்மா பாக்குறதுக்கே அப்படி இருக்கு, மூஞ்செல்லாம் தீப்புன்னு என்ன அசிங்கமா இருக்குது அப்படின்னு கேலி பண்ணுவாங்களா. அது அந்த புள்ள போயிட்டு ஒரு நாள் ரொம்ப பேஜாராகி வீட்டுக்கு வந்து, உன் மூஞ்சைய நான் பார்க்க மாட்டேன், உன் மூஞ்சை இன்னுமே நான் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கிறன்னு கேட்டுச்சான். அதை கேட்கும் போது அவங்க அம்மா சொல்லிச்சான், ஒரு நாள் நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம வீடு தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்ச உடனே நீ உள்ள இருந்த நாங்க எல்லாரும் வெளியே இருந்தோம், மாப்பு தீ பிடிச்சிருச்சு, எல்லாருமே அது போயிருச்சு, குழந்தை செத்துருச்சு, விட்டுருங்க அப்படின்னாங்க. ஆனா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு போய் உன்னை நான் காப்பாத்தும் போது என் மூஞ்சிலெல்லாம் தீ பிடிச்சி எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? அந்த குழந்தை சொல்லிச்சான், இந்த உலகத்திலேயே அழகு எங்க அம்மா தாயா, இன்னுமே உங்களுக்கெல்லாம் அந்த அழகு தெரியாது, எனக்கு தான் அந்த அழகு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்திலேயே அழகு யார் தெரியுமா? அந்த சிலுவையில தொங்குற அந்த இயேசுநாதர் தான். மத்தவங்களுக்கெல்லாம் அந்த அழகு தெரியாதுங்க. இந்த உக்கிர கோபாக்கினை, வரப்போற உக்கிர கோபாக்கினை நம்மளை காப்பாத்தினார் இல்லையா, நமக்கு தான் தெரியும் ஒரு அழகு, உலகத்துக்கு அது தெரியாது அந்த அழகு. நமக்கு பார்க்கும்போதுதான் என்னுடைய மேன்மை அந்த சிலுவை, என்னை காப்பாத்தினது அந்த சிலுவை தான், இந்த சிலுவை தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இயேசுவை உயர்த்தணும், இயேசுவை பாராட்டணும், இயேசுவை புகழணும். எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செஞ்சிருக்க, இதை நினைச்சு நம்ம கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.